నమస్కారం. అశ్వత్థామ హతః కుంజరః. மகாபாரதத்தில் வரும் இந்த சொற்றொடர் ரொம்ப பிரபலமானது. துரோணாச்சாரியரை முடிக்க வேண்டும், அப்போதுதான் பாரத போர் முடிவை நோக்கி செல்லும். ஆனால் அவரை வெல்லுவது சுலபமல்ல. அதனால் கண்ணன் பீமசேனனை வைத்து ஒரு யானையை கொல்லச் செய்தார். யானைக்கு அஸ்வத்தாமான்னு பெயர். துரோணாச்சாரியருடைய மகனுக்கும் அஸ்வத்தாமா என்றுதான் பெயர். துரோணரிடம் செய்தி போயிற்று, அஸ்வத்தாமா கொல்லப்பட்டார். உண்மையில் அவர் கொல்லப்படவில்லை, மகன் உயிரோடு தான் இருக்கிறார். இந்த செய்தி போனவுடன் திகைத்து போன துரோணர் புத்திர பாசத்தாலே, இதை தர்மபுத்திரன் சொல்லட்டும், அப்போது நம்புகிறேன் என்றார். கண்ணன் தர்மபுத்திரனிடத்தில் சொல்லி வைத்திருந்தார், அஸ்வத்தாமா ஹதஹா என்று சொல்லு. அப்படின்னா அஸ்வத்தாமா கொல்லப்பட்டார். குஞ்சரகான யானை, எனும் யானை அப்படின்னு கடைசியிலே சொல்லி முடிக்கும்போது அந்த சொல் மட்டும் காதில் விழாதபடிக்கு வாத்தியங்கள் முழங்கப்பட்டன. அஸ்வத்தாமா எனும் யானை கொல்லப்பட்டது என்று இருக்க வேண்டியது, அஸ்வத்தாமா கொல்லப்பட்டது என்பது காதில் விழுந்தது, என்ற யானை அப்படிங்கிறது காதில் விழவில்லை. சரி, தன் மகன் போய்விட்டான் என்று உணர்ந்து வருந்திய தந்தை ஆயுதங்களை கீழே போட்டு அமர்ந்தார். கண்ணை மூடிக்கொண்டார். அப்போது சேனாபதியான திருஷ்டத்யும்னன் போய் கத்தி எடுத்து அவர் தலையை வெட்டிவிட்டான். இந்த கதை நமக்கு தெரியும். இதற்கு பல கோணங்கள், பல குறிப்புகள் உள்ளன. ஆனால் சட்டுன்னு நமக்கு தோணுவது, கண்ணன் ஏன் இப்படி செய்தார், துரோணரை கொல்லுவதற்கு இப்படி செய்திருக்கலாமா என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் துரோணாச்சாரியர் திருபத மன்னவனிடத்தில் என்ன நடந்தார், திருபதன் என்ன செய்தான், எந்த ஒரு தவத்தாலும் வரத்தாலும் திருஷ்டத்யும்னனோ திரௌபதியோ பிறந்திருக்கிறார்கள், ஏன் அஸ்வத்தாமாவிடத்தில் அவ்வளவு புத்திர பாசத்தை அப்பேற்பட்ட ஒருத்தர் துரோணர் வைத்தார், அப்படியே இறந்து போனாலும் போரில் இறப்பு என்பது சகஜம்தானே, அதற்காக மீதம் இருக்கிறவர்கள் ஆயுதத்தை கீழே போட்டு விட முடியுமா, எத்தனை கேள்விகள் உள்ளன. இது இத்தனையை பற்றியும் நாம் கவலைப்படுவதில்லை. ஏன் அவருக்கு தாங்க முடியவில்லை, துரோணர் க்ஷத்திரியரே அல்ல. க்ஷத்திரியராக இருந்திருந்தால் யார் போனாலும் மேற்கொண்டு போர் செய்திருப்பார், இவரோ பிராமணர். அதனால் தான் தாங்க முடியாமல் உட்கார்ந்து விட்டார். பிராமணர் ஏன் போருக்கு வர வேண்டும், அவருடைய தர்மம் அதல்ல, இது அவருடைய குற்றம். அஸ்வத்தாமா நல்லவரா, அவர்தான் மறைந்திருந்து பாண்டவர்களுடைய குலமே நாசமடையும்படிக்கு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினார், அதற்கும் சிக்கிக் கொண்டான். இதுதான் அவர் நிலை. சரி, இதில் திருஷ்டத்யும்னன் திரௌபதி ஏற்கனவே அவர்கள் வரபலத்தாலே பிறந்தவர்கள், இந்த துரோணரை முடிப்பதற்கென்னே பிறந்தவர்கள். வரங்கள் வெறுமே போகாது, காரியத்தை நடத்தித்தான் தீரும். அப்ப இத்தனை கோணங்கள் இருக்கும்போது இது இத்தனையும் சேர்த்து அங்க நின்று கொண்டு முடிச்சு போட்டவர் கண்ணன், அவ்வளவுதானே தவிர அவரா இந்த கோணங்களை எல்லாம் ஏற்படுத்தினார், அதை முடித்து வைத்தார். இந்த ஒவ்வொன்றும் சரியாக முடிய வேணும் என்று முடித்து வைத்தார். அப்போ எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி முடித்து வைத்தார் என்று அவரை கொண்டாட வேண்டும். இது ஒரு கருத்து, நினைவில் கொள்க. ரெண்டு, கண்ணன் கர்மங்களுக்கு அப்பாற்பட்டவர். நாம தான் கர்மத்தால் பிறக்கிறோம், கர்மத்தால் மடிகிறோம், கர்மத்தால் செயல்படுகிறோம். ஆனால் கண்ணனை கர்மங்கள் தீண்டுவதில்லை. அப்போ சட்டத்துக்கு வெளியே இருக்கிறவரா கண்ணன்னால் கண்டிப்பாக ஆமாம். நாம் உலகத்தில் பார்த்து பார்த்து பழகினது சட்டம் இயற்றுபவர்கள் கூட சட்டத்துக்கு உட்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் அதை வைத்துக்கொண்டு கடவுளிடத்திலும் அப்படித்தான் நினைக்க வேண்டாம். அப்படி இருந்தால் உலகத்தில் குழப்பம்தான் மிஞ்சும். சட்டம் என்பது ஆருக்கு? நல்லவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சட்டம் ஏதான துன்பம் கொடுக்கிறதா? ஒன்றும் வேண்டாம், நான் ஒழுங்காக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறச்சே யாரும் வந்து பாராட்டு பத்திரம் கொடுக்கறது இல்லையே. நான் ஒத்தரும் திட்டாமலும் அடிக்காமல் இருக்கும்போது வந்து என்னை கொண்டாடுவதில்லையே. அப்போ நாம் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் சட்டத்துக்கு நம்மிடத்தில் வேலையே இல்லை. ஒழுங்காக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கான்னு முதல்ல பாருங்க. தப்பாக இருக்கக்கூடாது, இருந்தால் என்ன தண்டனை, இதுதான் சட்டம். நீ உண்மையே கூறுக அப்படின்னு ஏதான் ஒரு லா சொல்றதா? பொய் சொல்லாதே, சொன்னால் தண்டனை, அது சொல்லும். அதனால் எப்போதுமே நாம் சரிவர இருந்து விட்டால் அப்போ ஒன்றும் அது செய்யாது. அதை போல பகவான் எப்போதுமே சரியாகவே இருக்கிறபடியால் சட்டத்துக்கு அவரிடத்தில் வேலையே இல்லை. மேலும் அவர் கர்மங்களால் பிறக்கவில்லை, கருணையால் பிறக்கிறார். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருகான்னு சொல்லுகிறார். அவரை சட்டம் செய்யாது, அதுக்கு தாண்டினவர். ஏன் இந்த நம்ம நாட்டு சட்டம் போட்டவர்கள் கூட வீதியிலே வண்டியில் வரும்போது எல்லா விளக்குகளும் நிறுத்தப்படுகின்றன, போக்குவரத்தெல்லாம் நிறுத்தப்படுகிறது, மந்திரிகள்லாம் போலையா? அப்போது அந்த சட்டம் செல்லுபடியாகவில்லையே, அது கொஞ்ச நேரத்துக்கு செல்லுபடியாகலை. இப்போ விமான நிலையத்துக்கு போகிறோம், நாமெல்லாம் இந்த மாதிரி நின்று தான் போகணும், ஆனால் விஐபிகளுக்குன்னு தனியாக வைக்கலையா? அப்போ அங்கே சட்டம் என்ன ஆயிற்று? அப்போ என்ன சொல்லுவார்கள்? சட்டத்திலேயே இன்னன்னாரே சட்டம் கட்டப்படுத்தாது என்பதும் எழுதப்பட்டுள்ளது என்று இருக்கும். அதே போல வேதத்திலேயே பகவானை வேதம் கட்டுப்படுத்தாது என்று இருக்கிறது, அவ்வளவுதானே. அதனால் இதை பார்க்க வேண்டிய கோணத்தில் பார்க்க வேண்டும். இன்னொன்று, துரோணாச்சாரியர் இந்த வந்த செய்தி தீர விசாரிக்க வேண்டாமா? தர்மபுத்திரன் சொல்லிவிட்டால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். தர்மபுத்திரனை அவ்வளவு தூரம் நம்பி இருக்கிறார். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் இன்னன்னார் உண்மைதான் பேசுவார்கள், இன்னன்னார் பொய் தான் பேசுவார்கள் என்று வச்சுருக்கோம். அந்த பொய்யா இருந்தா எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கணும் என்று வைத்திருக்கிறோம். அதை வைத்துக் கொண்டுதான் நம்புவதா வேண்டாமான்னு முடிவு செய்வோம். தர்மபுத்திரன் எப்போதும் உண்மை பேசியிருக்கிறார், இப்போது பாதி உண்மை பாதி பொய் பேசினார். தீர விசாரிக்கவில்லை துரோணர், அதனால் கெட்டே போனார். சரி, தர்மபுத்திரனுக்கு என்ன ஆயிற்று? அவனுக்கும் தண்டனை கிடைத்தது. இதுவரைக்கும் தரையிலிருந்து மேலே ஒரு அடிக்கு தாண்டி ஓடிக்கொண்டிருந்தவன் தேர் இதை சொன்னவுடன் தடக்கென்று தரையில் இறங்கிவிட்டது. அப்ப அவனும் தான் சொன்னதுக்கு அனுபவித்தார். யாரும் மிச்சப்படவில்லை. மகாபாரத போரில் அது என்ன, கௌரவர்கள் மட்டும்தான் அழிந்ததா? பாண்டவர்கள் பக்கத்திலும் அனைவரும் அழிந்தனர், ஏழு பேர் தான் மிச்சம். அதனால் எங்கும் எதிலும் கர்மங்களின்படி யாரும் கட்டுப்பட்டுத்தான் தீர வேண்டும். ஆனால் பகவான் கட்டுப்படுவாரா என்றால் அவசியமே இல்லை. எப்போதும் சரியாக நடப்பவர்களை குறித்து ஒன்றும் எந்த சாஸ்திரமும் சட்டமும் செய்யப்போவதும் இல்லை. அப்ப துரோணாச்சாரியர்னு பார்க்கும்போது கண்ணன் கொண்டு வந்து நிறுத்தி கொன்னு விட்டான் என்பதை மட்டும் பார்க்கக்கூடாது. அதற்கு பின்னால் எத்தனை கதைகள் உள்ளன. அவரவர்கள் செய்வதையெல்லாம் செய்திருக்கிறபடியால் அது ஓரிடத்தில் வந்து முடிந்துதானே தீர வேண்டும். உற்று நோக்குவோம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.